நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை மாதம் 11 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையின் 13 சட்ட திருத்தம் மற்றும் இனப்பிரச்சினைக்கான தீர்வு குறித்து விவாதிக்க அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற தேர்வுக்குழு பொதுமக்களின் கருத்துக்களை கேட்க முடிவு செய்துள்ளது மற்றும் இதய விஷயங்கள் குறித்து அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தெரிவிக்கும் கருத்துக்கள்.
தமிழ் கூட்டமைப்பு, முஸ்லிம் காங்கிரஸ், ஐக்கிய தேசிய கட்சி இல்லாமல் ஒரு ஒழுங்கான திருப்தியான ஒரு தீர்வை அடையலாமா என்பது சந்தேகமாகத்தான் இருக்கின்றது.
வடமாகாணம் உட்பட 3 மாகாண சபைகளுக்கான வேட்புமனு தாக்கல் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்பிலான தகவல்கள். இந்தியாவில் புதிய வரைவு தேசிய விளையாட்டுக் கொள்கையின் கீழ் கிரிக்கெட் வாரியம் வருமா என்பது குறித்து மூத்த வழக்கறிஞர் வைத்தியநாதனுடன் ஒரு பேட்டி.
பிளேயர்ஸ் வந்து இந்தியன் பிளேயர்ஸ் நாம சொல்றதுனாக்கா, அப்போ இந்த டிராப்ட் சட்டம் சொல்றது போல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், அப்புறம் ஆர்டிஐல வரது நடக்குது, அதுக்கும் கீழே வரணும்.
இந்தியாவிலிருந்து இலங்கை வழியாக கடத்தப்படவிருந்த பெரும் அளவிலான கடல் பள்ளிகள் எனப்படும் ஒரு வகை மீன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த செய்திகளும் மற்றும் இன்ன பிற தகவல்களும் கேட்கலாம். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சங்கீதாராஜன் மற்றும் சுவாமிநாதன்.
பிரிட்டனின் முன்னணி மருந்து தயாரிப்பு நிறுவனமான GlaxoSmithKline மீது சீன அரசாங்கம் விசாரணைகள் துவங்கியிருப்பதாக சீன அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்தது மற்றும் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டது ஆகிய 2 குற்றச் செயல்களில் ஈடுபட்டார்களா என்று தாங்கள் ஆராய்ந்து வருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். கிளாஸ்கோ நிறுவன உயர் அதிகாரிகள் சீன அரசு அதிகாரிகளுக்கும் மருத்துவ சங்கங்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் மருத்துவர்களுக்கும் பெருமளவில் லஞ்சம் கொடுத்து அதன் மூலம் தங்கள் மருந்துகளின் விற்பனையை அதிகரிக்க முயன்றதாக சீனாவின் பொது கண்காணிப்பு அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த குற்றங்களை தாங்கள் செய்ததாக சந்தேக நபர்கள் ஒப்புக்கொண்டதாகவும் சீன அரசு தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்களின் பெயர்களை சீன அரசு வெளியிடவில்லை. அதே சமயம் இந்த புலன் விசாரணைகளுடன் தாம் முழு ஒத்துழைப்பு கொடுப்பதாக தெரிவித்துள்ள கிளாஸ்கோ நிறுவனம் தமது ஊழியர்கள் ஊழலில் ஈடுபட்டதாகவோ லஞ்சம் கொடுத்ததாகவோ எந்த ஆதாரமும் இல்லை என்று கூறியுள்ளது.
1995 ஆண்டு நடைபெற்ற போஸ்னிய போரின் போது கொல்லப்பட்டதாக தற்போது புதிதாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற 400 மேற்பட்டோரின் உடல் எச்சங்களை பதிப்பதற்காக போஸ்னிய நகரான சப்ரினிஸ்தாவில் 1000 கூடியிருக்கின்றனர். புதைக்கப்பட ஒதுக்கப்பட்டிருந்த இடத்திற்கு கொல்லப்பட்டவர்களின் நண்பர்களும் உறவினர்களும் திரண்டு வந்திருந்தனர். அங்கே பிரார்த்தனை பாடல்கள் ஒலிபரப்பப்பட்டன. நாற்பது பதின்ம வயது மாணவர்களின் உடல் எச்சங்களும் போரின் போது பிறந்து இறந்த குழந்தையும் இன்று புதைக்கப்பட்டிருக்கின்றன. செபினிஸ்தாவை செர்பிய படைகள் கைப்பற்றிய பிறகு ஐநாவின் பாதுகாப்பு வலயமாக இருந்த பகுதியில் 8000 போஸ்னிய முஸ்லீம்கள் கொல்லப்பட்டனர். போரில் கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் பொதுவான மனித புதை குழிகளில் முன்பு புதைக்கப்பட்டன. அவர்களின் அடையாளங்கள் தற்போது மரபணு சோதனைகள் மூலமாக கண்டறியப்பட்டு அவர்களின் உடல் எச்சங்கள் போஸ்னிய படுகொலையில் கொல்லப்பட்டோருக்கான பொது கல்லறையில் தற்போது புதைக்கப்படுகிறது.
இறந்து போன ரஷ்ய வழக்கறிஞர் செர்கை மேக்னிட்ஸ்கி வரி ஏய்ப்பில் ஈடுபட்டார் என்று மாஸ்கோவில் இருக்கும் நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பளித்திருக்கிறது. சில குறிப்பிட்ட அதிகாரிகள் பெருமளவில் ஊழலில் ஈடுபட்டதாக செர்கி மேக்னிட்ஸ்கி பகிரங்கமாக குற்றம் சாட்டியதைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்தபடியே அவர் 2009 இறந்துவிட்டார். ஒருவர் இறந்த பிறகு அவர் தொடர்பான வழக்கு நடத்தி தீர்ப்பளிப்பது என்பது ரஷ்யாவில் நடந்திருப்பது இதுவே முதல் முறை. செர்கி மேக்னிட்ஸ்கி மீதான வழக்கு அரசியல் உள்நோக்கத்துடன் போடப்பட்டதாக அவரது குடும்பமும் அவரது வழக்கறிஞர்களும் குற்றம் சுமத்துகிறார்கள். செர்கி மேக்னிட்ஸ்கியின் வாடிக்கையாளர்களில் ஒருவரான வில்லியம் பிரவுடரும் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதாக மாஸ்கோ நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அவர் இல்லாத நிலையிலேயே அவருக்கு 9 சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது.
சிரா துஷ்பிரயோகத்துக்கு எதிராக வாத்திகானின் சட்டங்களை பாப்பரசர் பிரான்சிஸ் கடுமையாக்கியிருக்கின்றார். இதுகுறித்து பாப்பரசர் வெளியிட்ட ஆணை சிறார்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது தொடர்பிலான வாத்திகானின் வரையறையை பெரிதுபடுத்தியுள்ளதுடன் சிறார்களுடனான பாலுறவு மற்றும் சிறார் பாலியல் படங்கள் குறித்த விடயங்களையும் தன்னுள் கொண்டிருக்கிறது. உறுநகர நாடான வாத்திகானில் வேலை பார்க்கும் 5000 அதிகமான மத ஊழியர்கள் மற்றும் சாதாரண மக்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும். வாத்திகானுக்கு எல்லைக்கு வெளியே குற்றங்கள் புரியப்பட்டிருந்தாலும் இந்த சட்டம் பொருந்தும்.
இந்திய தலைநகர் தில்லியில் ஓடும் பஸ்ஸில் ஒரு பெண்ணை கூட்டாக பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டவர்களில் ஒருவர் மீது சிறார் நீதிமன்றத்தில் நடந்த வழக்கின் தீர்ப்பு பின்போடப்பட்டுள்ளது.
जजमेंट आ गया है, ओपन कोर्ट में प्रोनाउंस नहीं हुआ है, उसमें क्या है वो सील्ड कॉपी में है, वो जब हमें प्रोवाइड हो
அந்த குற்றம் நடந்தபோது குறித்த சந்தேக நபருக்கு வயது 17 மாத்திரமே என்பதால் அவருக்கு எதிரான வழக்கு மாத்திரம் சிறார் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டது. பாலியல் வல்லுறவு, கொலை, ஆதாரங்களை அழித்தல் மற்றும் கடத்தல் உட்பட பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றன.
இலங்கையில் அரசியல் சாசனத்தின் 13வது சட்ட திருத்தம் மற்றும் இனப்பிரச்சினைக்கான தீர்வு, அதிகார பரவலாக்கம் உட்பட பல விஷயங்களை விவாதிக்க அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற தேர்வுக்குழு பொதுமக்களிடமும் இதுகுறித்து கருத்து கேட்பது என்று தனது முதல் கூட்டத்தில் முடிவெடுத்துள்ளது. இதன் நோக்கம் என்னவென்று அந்த குழுவின் ஒரு உறுப்பினரும் அமைச்சருமான ரிஷாட் பதியுதீன் அவர்களிடம் கேட்டேன்.
பொதுமக்கள் கருத்து என்று சொல்லுகின்ற பொழுது அது பல வகைப்படுகின்றது. பல வகையான அமைப்புகள் பல வகையான ஆலோசனைகளை கடந்த காலங்களிலே முன்வைத்திருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் திச விதாரண குழு, அதே போல அதற்கு முன்னரான மங்கள முனசிங்க குழு, இவ்வாறு பல வகையான தீர்வு திட்டங்கள் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இது எல்லாவற்றையும் எடுத்து ஆராய்ந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வை காணும் முகமாகத்தான் இவ்வாறான ஒரு கருத்து அன்று முதல் கூட்டத்திலே முன்வைக்கப்பட்டது. அந்த வகையிலே நாங்கள் 2 வார காலத்துக்குள் கடந்த காலங்களிலே உள்வாங்கப்பட்ட பேசப்பட்ட சில முடிவுகள் எடுக்கப்பட்ட விடயங்களை எல்லாம் தெரிவு குழுவுக்கு சமர்ப்பிக்குமாறு நாங்கள் பாராளுமன்ற அந்த குழுக்கு பொறுப்பான செயலாளருக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது வந்த பிறகு நாங்கள் அந்த விடயங்களை பற்றி அங்கு ஆராய்வோம். அது மாத்திரமல்லாமல் பொதுமக்கள், பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகளுடைய கருத்துக்களை பெற்றுக்கொள்வதற்காக 1 மாத காலக்கெடு கொடுத்து ஊடகங்களின் ஊடாக தெளிவுபடுத்தி அதனூடாக அறிவுறுத்தல் வழங்கி 1 மாத காலத்துக்குள் அந்த கருத்துக்களை உள்வாங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது.
இப்போ பொதுமக்களுடைய கருத்து கேட்கப்படும் பொழுது பெரும்பான்மையின மக்கள் ஒரு மாதிரியாகவும் சிறுபான்மையின மக்கள் ஒரு மாதிரியாகவும் கருத்து தெரிவிக்கும் பொழுதோ அல்லது அப்படியான ஒரு சூழல் ஏற்படும் பொழுதோ அது வந்து இன்னும் மக்களை துருவப்படுத்தி கொள்கை முடிவுகளை எடுப்பதை மேலும் சிக்கலாக்கிவிடக்கூடும் அப்படிங்கிற அந்த வாதம் வந்து அதுக்கு என்ன பண்ண போறீங்க?
அப்படியான பிரச்சனைகள் வரலாம் என்றாலும் ஆளுங்கட்சிக்குள்ளே பல வகையான கருத்துக்கள் இருக்கின்றது. பெரும்பான்மையைச் சேர்ந்த ஆளுங்கட்சி அமைச்சர்கள், கட்சி தலைவர்களிடத்திலே சிலர் பெரும்பான்மை இனத்துக்கு ஆதரவாகவும் அதே போல சிறுபான்மையினருக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த சில அரசியல்வாதிகள் குரல் கொடுத்து வருவதையும் நாங்கள் காண்கின்றோம். எனவே அவ்வாறான கருத்துக்களை உள்வாங்குவதனால் அதைத்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நிலைப்பாடும் அல்ல. ஆனால் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்காத பொழுது, அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு பிரச்சனை வரலாம் என்பதற்காகத்தான் சில கட்சி உறுப்பினர்கள் விடுத்த வேண்டுகோளுக்கிணங்க அவ்வாறான ஒரு முடிவு எடுக்கப்பட்டது.
அப்படி என்றால் பொதுமக்களுடைய கருத்து வந்து பரிசீலிக்கப்படுமே ஒழிய முழுமையாக உள்வாங்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத தான் சொல்ல வரீங்களா?
அப்படி என்றால் அவர்களுடைய கருத்துக்களை பெற்று அதிலே நியாயமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள் இருந்தால் அதற்குரிய முக்கியத்துவம் வழங்கப்படும்.
இப்போ இதனிடையே அமைச்சர் பதியுதீன் அவர்கள் இப்போது இந்த நாடாளுமன்ற தேர்வு குழுவுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்சஸ், அந்த வரையறைகள் என்ன, எவ்வளவு காலத்திற்குள் நீங்கள் பணியை முடிக்க வேண்டும், எப்படி இந்த நாடாளுமன்ற தேர்வு குழு செயல்பட போகின்றது அப்படிங்கிற அந்த உங்களுக்கான அந்த கால அட்டவணை அல்லது அந்த வரைவுகள் அளிக்கப்பட்டு விட்டதா?
கடந்த கால வரலாறு இருக்கின்றது. இவ்வாறான பல குழுக்கள் அமைக்கப்பட்டு செயலற்றதாக பல ஆண்டுகளாக கூடப்பட்டு முடிவற்றதாக இருந்திருக்கின்ற காரணத்தினால் எங்களுக்கிடையிலே நாங்கள் இதை 6 மாத காலத்துக்குள் ஒரு அல்லது மிக விரைவாக ஒரு முடிவை அடைய வேண்டும் என்ற எண்ணப்பாடு கலந்து கொண்ட எல்லோரிடத்திலும் இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. 6 மாதத்துக்கு முன்னராக செய்ய வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது.
ஆனால் பிரதான எதிர்கட்சிகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற பிரதான தமிழ் கட்சிகளும் இதில் பங்கு பெறவில்லையே, அப்பொழுது எப்படியான ஒரு ஒருமித்த கருத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படும்?
இது நமது நாட்டுடைய தொடர்ந்தேச்சியாக ஒவ்வொரு கட்டத்திலும் ஆளுங்கட்சி ஒன்றை கொண்டு வருகின்ற பொழுது எதிர்கட்சி அதை எதிர்க்கின்ற வரலாறு இருந்து வந்திருக்கின்றது. ஏற்கனவே இந்த 13வது திருத்தமும் ஐக்கிய தேசிய கட்சி கொண்டு வந்த பொழுது எதிர்கட்சி அதை எதிர்த்தது. அதன் பிறகு சந்திரிகா அம்மையார் ஒரு தீர்வை முன்வைத்து கொண்டு வந்த பொழுது பாராளுமன்றத்துக்குள்ளே நெருப்பை கொளுத்தி அந்த அளவுக்கு எதிர்ப்புகளை காட்டியதை நாங்கள் கண்டோம். என்றாலும் தமிழ் கூட்டமைப்பு, முஸ்லிம் காங்கிரஸ், ஐக்கிய தேசிய கட்சி இல்லாமல் ஒரு ஒழுங்கான திருப்தியான ஒரு தீர்வை அடையலாமா என்பது சந்தேகமாகத்தான் இருக்கின்றது. என்றாலும் அவர்களும் இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள்.
இலங்கை அமைச்சரும் நாடாளுமன்ற தேர்வுக் குழுவின் ஒரு உறுப்பினருமான ரிஷாத் பதியுதீன். இதனிடையே இலங்கையின் வடமாகாணம் உட்பட 3 மாகாண சபைகளுக்கு நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் தேதிகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த விவரங்களுடன் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் வடமாகாணம் உட்பட 3 மாகாணங்களில் மாகாண சபைகளுக்கான வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கான தேதியை தேர்தல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. வடமாகாணம், மத்திய மாகாணம், வடமேல் மாகாணம் ஆகிய 3 மாகாண சபைகளுக்குமான வேட்பு மனுக்கள் இம்மாதம் 25 தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 1 தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையாளர் அறிவித்திருக்கின்றார். இந்த 3 மாகாணங்களில் குறிப்பாக வடமாகாணத்திற்கான தேர்தல் நடத்தப்படுமா இல்லையா என்று பலத்த ஐயப்பாடு நிலவிய சூழலிலேயே வேட்பு மனுக்களை ஏற்பதற்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வடமாகாண சபையின் காணி போலீஸ் அதிகாரங்களை இல்லாமல் செய்துவிட்டே அந்த சபைக்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று தெற்கில் உள்ள சிங்கள தீவிர அரசியல் சக்திகள் கோரி வந்திருந்தன. இந்த கோரிக்கையை ஏற்று அவ்வாறு அதிகாரங்களை தேர்தலுக்கு முன்னர் இல்லாமல் செய்வதற்கான முயற்சிகளும் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் வடமாகாண சபை தேர்தலானது நியாயமான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ் கட்சிகள் விருப்பம் தெரிவித்திருக்கின்றன. அதே நேரம் மாகாண சபைகளுக்கான அதிகாரங்கள் குறைக்கப்படாத நிலையிலேயே தேர்தலானது நடத்தப்பட வேண்டும் என்று இந்தியாவும் குரல் கொடுத்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இந்த தேர்தலை எவ்வாறு நோக்குகின்றீர்கள் என வடமாகாணத்தில் உள்ள பொதுமக்கள் சிலரிடம் கேட்டு
நாங்கள் முன்னுடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இந்த ஊருக்குமே வந்து நீங்கள் வந்திருக்கிறீங்கள என்ன கூட தண்ணியாவது உங்களுக்கு சீரா கிடைக்கிறான்னு கேட்கற அளவுக்கு இல்ல. இப்ப வந்து தேர்தல் கண்டு வரையணும் அவியலாம் எதிர்பார்க்கிறாங்க.
கடந்த பல வருடங்களுக்கு பின்னால் நடவர இந்த மாகாண சபை தேர்தல் நியாயமா நடவரணும், அரசியல் கட்சிகளும் அதுக்கான 100% பங்களிப்பை செலுத்தணும். இந்த தேர்தல் நடக்குமா என்ற கேள்விக்கு அப்பால் இது நடத்திய வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இருக்குது. உண்மையிலே வடமாகாண தேர்தல் ஒன்று நடந்தால்தான் மக்களுக்கான அந்த அதிகாரங்கள் மக்கள் பிரதிநிதிகள்ட்ட போய் சேருவன்றது எங்களோட முதல் எதிர்பார்ப்பா இருக்குது.
பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீர்மானம் எடுக்கிறது வந்து ஆண்களா தான் இருக்கிறாங்க. மற்றது போருக்கு பிறகு கொண்டு வரப்பட்ட சில குழுக்கள் கூட அங்க பெண்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லை. இந்த மாகாண சபை எலெக்ஷன்லயாவது தமிழ் கட்சிகள் பெண்களுடைய உரிமைகளுக்காக முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடைய பிரதிநிதித்துவம் உள்வாங்கி அவர்களுக்கான நல திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றதுதான் எங்களுடைய அபிப்பிராயமாக இருக்கின்றது.
நாங்கள் கிட்டத்தட்ட 90 ஆண்டு இடம்பெயர்ந்து நாங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் நடந்த பிறகு அதுக்கு பிறகு ஏதாவது இருக்கும் பிரயோஜனம் இருக்கும் நாங்கள் வந்து இடத்துக்கு போகலாம் ஒரு எதிர்பார்ப்போட இருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா என்னுடைய மோசமாகவே இருக்குது. எங்கிட்ட இடங்கள் எல்லாம் போக முடியாது. இந்த மேல காணிகள் சீகரிக்கிறது இடம்பெயர்ந்த பிறகு வாக்களிக்கிறதுன்றதே நான் இல்லை. எங்களுடைய சொந்த இடத்துல போய்தான் வாக்களிக்கிறதுன்ற ஒரு நிலைப்பாட்டில் உலகம் இருந்திருக்கு. எனக்கு இந்த நடக்க போற மாகாண சபை தேர்தலில் மக்களுக்கு ஒரு முடிவு கிடைக்குமோ நம்பிக்கை இல்லை
என அவர்கள் தெரிவித்தனர். இதற்கிடையில் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவருகின்ற உதயன் பத்திரிகையின் அலுவலக செய்தியாளர் ஒருவர் இனம் தெரியாதவர்களினால் தாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குணாலன் திலீப் அமுதன் என்ற இந்த செய்தியாளர் கடமை முடிந்து நேற்றிரவு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது தெல்லிப்பள்ளி பகுதியில் வைத்து தாக்கப்பட்டிருப்பதாக போலீசாரிடம் முறையிடப்பட்டிருக்கின்றது.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். 5 ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையில் ஒரு கத்தோலிக்க தேவாலயம் தாக்கப்பட்ட சம்பவத்தில் பௌத்த கடும்போக்கு அமைப்பு என்று கருதப்படும் பொதுபல சேனாவுக்கு தொடர்பு இருப்பதாக இன்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் கொழும்பிலிருந்து சந்தேஷியாவின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
2008 மாலபே பிரதேசத்தில் அமைந்துள்ள கல்வாரி எனும் கத்தோலிக்க தேவாலயம் மீது பொதுபல சேனை அமைப்பின் செயலாளர் கலபுடாத்தே ஞானசார தேரர் உட்பட சந்தேக நபர்கள் தாக்கியதாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அடையாளம் காண்பிக்கப்பட்டது. அந்த தேவாலயத்தில் பணியாற்றும் ருஷான் ஹென்ரிகஸ் எனும் நபரே இவ்வாறு சந்தேக நபர்களை அடையாளம் காண்பித்தார். கல்வாரி கத்தோலிக்க தேவாலயம் மீது தாக்குதல் நடத்தி சேதங்களை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டி பொதுபல சேனை அமைப்பின் செயலாளர் கலபுடாத்தே ஞானசார தேரர் உட்பட 12 சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட போது நீதிமன்றத்தில் சாட்சியமளித்த சாட்சியாளர் 2008 ஜூன் மாதம் 6 காலை தனது தேவாலயத்துக்கு விரைந்த கலபுடாத்தே ஞானசார தேரர் உட்பட நபர்கள் மத வழிபாடுகளை நிறுத்துமாறு அச்சுறுத்தியதாக தெரிவித்தார். தான் 22 கத்தோலிக்க தேவாலயங்களை தாக்கியுள்ளதாக அங்கு ஞானசார தேரர் கூறியதாகவும் சாட்சியாளர் தெரிவித்தார். அதன் பின்பு ஞானசார தேரரின் உத்தரவுக்கமைய கூடியிருந்த சுமார் 600 அதிகமானோர் தேவாலயம் மீது தாக்குதல் நடத்தி சேதங்களை ஏற்படுத்தியதாகவும் சாட்சியாளர் தெரிவித்தார். அப்போது கருத்து தெரிவித்த நீதிபதி இவ்வாறான மத முரண்பாடுகளை முன்கொண்டு செல்வதை அனுமதிக்க முடியாதென்று தெரிவித்தார். எனவே இந்த வழக்கை சுமூகமான முறையில் முடிவுக்கு கொண்டு வர முடியுமா என அரச மற்றும் எதிர்த்தரப்பு சட்டவாதிகளிடம் நீதிபதியினால் வினவப்பட்டது. அதன் பின்பு வழக்கு விசாரணையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை ஒத்திவைத்த நீதிமன்றம் அன்றைய தினம் வழக்கை சுமூகமான முறையில் தீர்த்து வைக்க முடியுமா என்பதை நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறும் அரசு மற்றும் எதிர்த்தரப்பு சட்டவாதிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. வழக்கு விசாரணையை முடிவடைந்த பின்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பொதுபல சேனை அமைப்பின் செயலாளர் கலபுடாத்தே ஞானசார தேரர், சட்டவிரோதமான மதமாற்றங்களை தடுப்பதற்கு போலீசார் எந்தவிதமான நடவடிக்கைகளையும் எடுப்பதில்லை. இதனை எமக்கு அனுமதிக்க முடியாது. மதமாற்றங்களுக்கு எதிராக செயற்படும் எமக்கே போலீசார் வழக்குகளை தாக்கல் செய்கின்றனர். இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். சட்டவிரோதமான மதமாற்றங்களை தடுப்பதற்கு அரசாங்கம் உடனடியாக சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் பொதுபல சேனை அமைப்பின் செயலாளர் கலபுடாத்தே ஞானசார தேரர்.
கொழும்பிலிருந்து பிபிசி சிங்கள மொழி ஒளிபரப்பான சந்தேஷியாவின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். செய்தியரங்கம் தொடரும். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
அடுத்து இந்திய செய்திகள். இந்தியாவின் விளையாட்டு அமைச்சகம் நாட்டின் தேசிய விளையாட்டுக் கொள்கையின் வரைவு நகலை தமது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியாவில் உள்ள அனைத்து விளையாட்டு அமைப்புகளும் அமைச்சகத்திடம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் அந்த விளையாட்டு அமைப்பின் அணியை இந்திய அணி என்று அழைக்க முடியாது என்று கூறியுள்ளது. இதுவரை இந்திய கிரிக்கெட் வாரியம் விளையாட்டு அமைச்சகத்திடம் தம்மை பதிவு செய்து கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள சூழலில் அப்படி செய்யாவிட்டால் கிரிக்கெட் வாரியத்தின் அணியை இந்திய அணி என்று அழைக்க முடியுமா என்று கேள்விகள் எழும்பியுள்ளன. அரசின் வரைவினுகள் மற்றும் இதிலுள்ள சட்ட நுணுக்கங்கள் குறித்து உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞராக இருக்கும் சி எஸ் வைத்தியநாதன் அவர்களிடம் கேட்டேன்.
இப்போதைக்கு ஒரு டிராப்ட் தான் பண்ணிருக்கேன். இது டிராப்ட் படிக்கு கிரிக்கெட் வாரியமும் இதுக்குள்ள வரணும். அப்படி இல்லைனாலும் அதை கொண்டு வரணும். காரணம், வெளிநாட்டிலயோ இல்ல இந்தியாலயோ இந்திய அணின்னு சொல்லி விளையாடுறாங்கனாக்கா அப்போ இந்திய ஜனநாயக கட்டுப்பாடுக்கு வரணும். இந்திய வரைமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தான் அவங்க நடந்தாகணும். அப்படி இருக்கும்போது விளையாட்டு அமைச்சகத்துல ரெஜிஸ்டர் பண்ணவும் வேணும். இந்திய அணிங்கிறது பிளேயர்ஸ் வந்து இந்தியன் பிளேயர்ஸ் நாம சொல்றதுனாக்கா அப்போ இந்த கிராப்ட் சட்டம் சொல்றது போல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அப்புறம் ஆர்டிஐல வரது நடக்குது, அதுக்கும் கீழே வரணும்.
இந்திய கிரிக்கெட் வாரியம் இந்த தேசிய விளையாட்டுக் கொள்கை அல்லது அந்த நகல் விளையாட்டுக் கொள்கைக்கு அமைவாக நடந்து கொண்டு தங்களை விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் பதிவு செய்து கொள்வார்களா அப்படிங்கறது ஒரு கேள்வி. இன்னொன்னு, அப்படி அவர்கள் செய்யவில்லை என்றால் விளையாட்டு அமைச்சகத்தால என்ன செய்ய முடியுங்கிறது இன்னொரு கேள்வி. இதை எப்படி பார்க்கலாம் சட்ட ரீதியாக?
இது விளையாட்டு அமைச்சகம் மாத்திரமல்ல, சட்டம் உருவாக்கப்பட்டு பார்லிமெண்ட்ல அங்கீகரிக்கப்பட்டால் இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கறது, இல்ல ஒவ்வொரு ஊர்லயும் கன்செஷனல் ரேட்லயோ இல்லைனாக்கா ஒரு சார்ஜும் இல்லாம சில லேண்ட் எல்லாம் லீஸ் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் அவங்க வித்ரா பண்றதுக்கு சாத்தியம் உண்டு. ஏன்னா இது வந்து இந்திய அணி, இந்தியாவில கிரிக்கெட்டை அவங்க கொண்டு வந்து வளப்படுத்தி அதை இந்திய அணியாக உருவாக்கி விளையாடணுங்கிறதுக்காகத்தான் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டிசிப்ளினுக்கு அவங்க ஒத்துக்கலைனாக்கா அந்த மாதிரி பாக்கியுள்ள விளைவுகள் வரத்துக்கு சான்ஸ் உண்டு.
ஆனா இந்தியன் கிரிக்கெட் வாரியம் வந்து எப்போதுமே நாங்கள் சொசைட்டிஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அந்த சட்டத்தின் கீழே நாங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றோம், அதனால விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிற பொதுவான வாதத்தை எப்பொழுதுமே வைக்கிறாங்க. அது சட்டத்தின் ரீதியா செல்லுபடியாகுமா?
இல்ல, இப்ப சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ங்கிறது அவங்களுடைய இன்டர்னல் மேனேஜ்மெண்ட், அதை கண்ட்ரோல் பண்றதுதான் இந்த சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். பட் எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் வந்து பர்டிகுலர்லி இன்டர்நேஷனல் ஃபீல்ட்ல விளையாடும் போது இந்திய அணியா போகிற போது அதுக்கு உள்ள சில விதிமுறைகள் இருக்கு, அதை ஒழுங்குபடுத்துறது விளையாட்டு அமைச்சகத்தை நிச்சயமாக கொண்டு வரலாம். இந்திய அணியில போற வீரர்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுனாக்கா அதுக்கு இந்த டிப்ளமேட்டிக் சேனல்ஸை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இல்ல செக்யூரிட்டி கொடுக்கறதுனாக்கா, இப்ப பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வர்றதுனால இந்தியா பாகிஸ்தானுக்கு போறது, இல்ல வேற ஸ்ரீலங்காவுக்கு போறதுனாக்கா அதுக்குள்ள செக்யூரிட்டி எல்லாமே வெளியுறவு அமைச்சகம் மற்ற வெவ்வேறு அமைச்சகங்கள் அது சம்பந்தப்பட்டது பார்க்கணும் போது இந்திய அணிங்கிற ஒரு குவாலிபிகேஷன் வச்சுதான் அதெல்லாம் கேட்கறீங்க. அப்படி கேட்கும் போது இந்த சட்ட திட்டத்துக்கு உள்ள வரமாட்டேன்னு சொல்றது அது நியாயமா இல்லை.
ஆனா இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இந்திய கிரிக்கெட் வாரியத்திலேயும் சரி பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய கிரிக்கெட் சங்கங்கள்லயும் மிகவும் பலம் வாய்ந்த அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு தெரியாதா இது வந்து தேசிய விளையாட்டு கொள்கை அல்லது சட்டத்தின் கீழே கிரிக்கெட் வரணுங்கிறது?
எவ்வளவு நாள் அது தள்ளி போட முடியுமோ அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு டெஃபினட்டா இது ஒரு அந்த டிசிப்ளின் வரும், வர வேண்டிய அவசியமும் இருக்கு. இது வந்து பிரைவேட் கிளப் கிடையாது, மான்செஸ்டர் யூனியன் கிளப் மாதிரி தனியா போய் இது பண்ண, இது வந்து தேர் ரெப்ரசன்டிங் அ கண்ட்ரி, இந்தியானியா போறாங்க. அப்ப அதனால தே கான்ட் சே இட் இஸ் எ பிசிசிஐடி.
இந்திய உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞராக இருக்கும் சி எஸ் வைத்தியநாதன். இந்தியாவிலிருந்து கடல் வழியாக வேறு நாடுகளுக்கு கடத்தப்படவிருந்த பெருமளவிலான கடல் பல்லி எனப்படும் உயிரினம் தமிழக அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு சர்வதேச சந்தையில் பல லட்சம் ரூபாய்கள் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதன் பின்புலத்தில் இந்த கடல் வாழ் உயிரினம் மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து கடல் வாழ் உயிரினங்கள் குறித்த ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வரும் உயிரியல் வல்லுநர் டாக்டர் தீபக் சாமுவேல் அவர்களிடம் கேட்டார் எல் ஆர் ஜெகதீசன்.
கடல் பள்ளி ஏன்னு சொல்றாங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஃபிஷ், அது ஒரு மீன், கடல் குதிரை அதே ஜாதியை சேர்ந்தது. உடம்பு பாத்தீங்கன்னா ஒரு குச்சி மாதிரி லாங்கா இருக்கும். வாய்ப்பகுதி நம்ம செவத்துல பள்ளி எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். கடல் பள்ளி மீன்காரங்க தெரிஞ்சுட்டாங்க. அதுக்கு
இது வந்து இந்திய கடல் பகுதியில எல்லா இடத்துலயுமே கிடைக்குதா? இது
எங்கெல்லாம் பவளப்பா இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பா இருக்கும். இப்ப மன்னாவளைகுடா ஃபார் எக்ஸாம்பிள், அதே மாதிரி பால் ஜலம் இந்த இடத்துல வந்துட்டு நிறைய பவளப்பாறை நிறைய கடல் புல் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து நிறைய வளரும். அது
இது வந்து இந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் சொல்ற அருகி வரும் உயிரினமா இந்திய அரசால குறிப்பிடப்படுதுன்னு சொல்றாங்க, அது உண்மையா?
இந்தியாவில வந்துட்டு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1970 ஒரு ஆக்ட் வந்துருக்கு. அந்த தடை செய்யப்பட்ட ஆக்ட்ல வந்துட்டு இது வந்துட்டு தடை செய்யப்பட்ட மீன் வகையில ஒன்னா இருக்கு.
ஏன் அப்படி வந்து பிடிக்கிறதுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு மீன் இனமா அது அடையாளம் காணப்பட்டது?
ஏன்னா வந்துட்டு இப்ப ஒரு இடத்துல 100 இருக்குன்னா நம்ம 100 எடுக்கூடாது. அதோட ஃபியூச்சர் அதோட வாழ்க்கை சுற்று ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிட்டு அது நிறைய பெருக்கு இனப்பெருக்கம் பண்ணிட்டு ஃபுல்லா அந்த என்வாயன்மெண்ட்ல ஈகோ சிஸ்டம்ல அது ஒரு பெரிய பொறுப்பு ரோல் பிளே பண்ணுது. அது அதனால நம்ம ஃபுல்லா அதை எடுத்துட்டோம் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு டோட்டலா அழிஞ்சு போயிட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு கண்டிப்பா இருக்கவே இருக்காது. அது
எப்போலேருந்து இது வந்து தடை செய்யப்பட்டது பிடிக்கிறதுக்கோ பயன்படுத்துறதுக்கோ?
இல்ல தடை வந்துட்டு ரொம்ப வருஷம் முன்னாடி 1970 ஆக்ட் பிரகாரம் இருக்கு. நான் 2002 ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. 2005 ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க.
இப்படி வந்து இந்திய அரசு தடை விதிச்சிருந்தாலும் அதுக்கப்புறமும் கூட அதை பிடிச்சு இப்படி வந்து கள்ளத்தனமா கொண்டு போறதுக்கான தேவை என்ன இருக்கு?
இது பார்த்தோன்னா லோக்கல் மார்க்கெட்ல கண்டிப்பா கிடையாது. இது மீன் சொன்னா கூட சாப்பிடுற மாதிரி மீனே கிடையாது. உடம்பு நிறைய எலும்பு எலும்பா, தோல் ஃபுல்லாவே எலும்பு எலும்பா இருக்கும். கடல் குதிரை பொருக்கும் அதே மாதிரி இருக்கும். அதனால சாப்பிட போறது கிடையாது. ஆனா சைனால வந்துட்டு இதை வந்துட்டு இந்த நல்லா இதை காய வச்சு இதை பவுடர் பண்ணிட்டு சைனீஸ் ட்ரெடிஷனல் மெடிசன் சொல்லுவாங்க. அந்த ட்ரெடிஷனல் மெடிசன்ல வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த இன்கிரீடியன்ட்ஸ் இது வந்து இதை சேர்த்துட்டு அஃப்ரோடிசி சொல்றாங்கல்ல செக்ஸ் மெடிசன் சொல்லுவாங்க, அதுக்கு வந்து பயன்படுத்துறாங்க.
இங்கேந்து போறது எல்லாமே வந்து சீனாவினுடைய மரபு ரீதியான மருத்துவ பயன்பாட்டுக்காக தான் பிடித்து கடத்தப்படுதுன்னு சொல்றீங்களா?
ஆமா, மோஸ்ட்லி இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி சொல்றோம் பாத்தீங்களா, சைனா, சவுத் ஆப்ரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, இந்த மாதிரி வந்துட்டு சைனீஸ் ட்ரெடிஷனல் மெடிசன் எங்கெல்லாம் சீனா அந்த ட்ரெடிஷனல் மெடிசன் இருக்கோ அங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஆனா மெயினா சைனா போறது சொல்றாங்க, நமக்கு எதுவும் தெரியல கரெக்டா, பட் பீப்புள் சொல்றது சைனாக்கு போற சொல்லிட்டான்.
சரி, இது ஏன் வந்து இலங்கை வழியா அனுப்புறதுக்கு இது முயற்சி பண்ணிருக்காங்க?
இப்ப என்னன்னா இலங்கையிலயோ இல்ல பாகிஸ்தான்லயோ பங்களாதேஷ்லயோ தடை செய்யப்படல, அது இந்தியால மட்டும் தடை செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி எப்படி கடல் தடை செய்யப்பட்டிருக்கோ அதே மாதிரி இந்த பள்ளி தடை செய்யப்பட்டிருக்கு. அதனால வந்துட்டு இவங்க இலங்கை வழியா போனா ஃப்ரீயா போயிடும், பிரச்சனை இல்லாம, தடை கிடையாது, எதுவுமே கிடையாது.
இது எங்க பிடிபட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய அனுமானத்தின்படி?
இப்ப ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப ராமேஸ்வரம் பகுதியில் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் தாண்டி போனாலும் எக்கச்சக்கமா இருக்கும். அது நம்ம ராமேஸ்வரத்துல ஒரு நிறைய தீவுங்க, 21 தீவுங்க இருக்கு மன்னார்களோட தீவுக்கு சொல்லிட்டு, அங்கேயே பக்கத்து கடல் ஓரத்துல சதவீதம் பாக்கலாம் நீங்க.
இதோட மதிப்பு எவ்வளவு இருக்கும் சர்வதேச சந்தையில?
சர்வதேச சந்தையில வந்துட்டு லோக்கல் பிஷர்மேன் அதாவது அந்த மீன் தொழில் அவங்க கேட்டோம்னா கிட்டத்தட்ட 15-20,000 உள்ள போக சொல்றாங்க.
அதாவது ஒரு கிலோ,
ஒரு கிலோ. ஆமா, இவங்க மீன்காரங்கிட்ட இருந்து வாங்குறது மீது ரொம்ப கம்மியா வாங்குவாங்க, 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் ஒரு கிலோ வாங்குவாங்களா இருக்கும். ஆனா வெளியே அங்கிருந்து கை மாற மாற ஒரு மிடில் மேன் நடுவில் வந்து வியாபாரி வர வந்துட்டு ரேட் ஜாஸ்தியா போகும். மீன்காரங்களை கேட்கும் போது கிட்டத்தட்ட 15-20,000 வரும்னு சொல்றாங்க.
கடல் வாழ் உயிரினங்கள் குறித்த ஆய்வாளர் டாக்டர் தீபக் சாமுவேல். பங்கு விற்பனைக்கு எதிராக நெய்வேலி பழுப்பு நிக்கல் நெருக்கடி நிறுவனத்தின் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இதன் காரணமாக மின் உற்பத்தி அளவு குறைந்ததுடன் தொழில் நகரான நெய்வேலியில் இயல்பு நிலை பாதிக்கப்பட ஆரம்பித்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொழிற்சங்கங்களில் ஒன்றான சிஐடியுவை சேர்ந்த வேல்முருகன் அவர்களிடம் கேட்டார் சுவாமிநாதன்.
9 நாளாக வேலை நடக்கிறது. மத்திய அரசு தனது பங்குகளை, என்எல்சி பங்குகளை விற்கக்கூடாதுன்னு சொல்லி நெய்வேலி தொழிலாளர்கள் இருக்கிற அனைவரும் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் 13,000 பேர், நிரந்தர தொழிலாளர்கள் 13,500, சொசைட்டி தொழிலாளர்கள் 1,000, அனைவரும் 100%க்கு 100% வேலைநிறுத்தத்தில் பங்கேற்கின்றார்கள். இதன் காரணமாக மத்திய அரசு தனது கொள்கைகளை பின்னுக்கு வாங்குற அளவுக்கு இந்த போராட்டம் நடைபெறுகிறது. நெய்வேலி நிறுவனம் பொதுமக்களுடைய சொத்து, இந்த சொத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இங்கே இருக்கிற அனைவருக்கும் உண்டு. அதன் அடிப்படையில் தான் இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். இது சம்பள உயர்வுக்காகவோ இன்சென்டிவ்காகவோ போனஸுக்காக அல்ல, இந்த நாட்டு சொத்தை பாதுகாப்பதற்காக நடக்கிற போராட்டம் சார்.
சரி, இந்த போராட்டம் காரணமாக எத்தகைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன?
பாதிப்புங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சுரங்கங்களில் கொஞ்சம் பணி வந்து கறிவெட்டுகிற மண் வெட்டுகிற பணி பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மின்சார உற்பத்தியும் குறைகிற நிலைமை இருக்கு, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, குறைகிற நிலைமை இருக்கு.
எவ்வளவு குறைஞ்சிருக்கு?
2,790 மொத்தம், அதுல ஒரு 500 யூனிட் குறைஞ்சிருக்கு. என்னன்னு சொன்னா, ஏற்கனவே தொழிலாளர்கள் சேமித்து வைத்திருந்த கரியை வைத்து இன்னைக்கு அதிகாரிகள் பொறியாளர்கள் ஏற்கிறாங்க. அது வந்து சாதாரணமாக ஒரு செய்ய முடியும், யாரும் 1-2 அதிகாரிகளை வைத்து கூட அதை பண்ணிட முடியும். கறி என்பது ஏற்கனவே வெட்டப்பட்ட கறி, அது இருக்கு, குவிக்க வைக்கப்பட்டதால் இது நடக்கும்.
அதை தாண்டி அங்கே உள்ளூரில் நிலைமை பாதிக்கப்பட்டிருக்கிறது, மருத்துவமனைகள் இயங்கவில்லை, தண்ணீர் பிரச்சனை என்றெல்லாம் சொல்கிறார்கள், அது எந்த அளவுக்கு இருக்கிறது?
மருத்துவமனையில ஏற்கனவே நாங்கள் விதிவிலக்கு என்கிற அடிப்படையில மருத்துவமனை மற்றும் இருக்கிற ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்கிற சுகாதார பிரிவு, அதே மாதிரி வாட்டர் சப்ளை தண்ணீர் வழங்குகிற பிரிவு, கரண்ட் வந்து பாதிக்கப்பட்டால் அதை பாதுகாக்கிற பீஸ் ஆஃப் கால், இவைகளுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டது. இந்த விதிவிலக்கை நாங்கள் விலக்கிக் கொண்டோம். இதன் காரணமாக 22,000 குடும்பங்கள் எங்களே நாங்கள் வரித்துக் கொள்கிற போராட்டம் என்கிற அடிப்படையில் தான் அதை சொல்லியிருக்கிறோம். அது பாதிக்கப்பட்டிருக்கிறது.
இன்றைய தேதியில் மத்திய அரசிடம் எத்தனை சதவீத பங்குகள் இருக்கின்றன?
93.66% இருக்கு.
ஆனால் இப்பொழுது மத்திய அரசு விட்டாலும் அதை வாங்க போதும் மாநில அரசு தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அனைத்து கட்சிகளும் இதிலே ஒரு கருத்தூட்டம் இருக்கிறது.
இல்ல இல்ல, அது முடிவாகல, அது சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஒரு ஒற்றுமையான போராட்டத்தை உருவாக்கி இருக்கோம். அந்த கருத்து என்னங்கிறது இன்னும் எங்களுக்கு தெரியாது. எங்களை பொறுத்தளவு விற்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த கூட்ட அமைப்பை உருவாக்கி இருக்கோம்.
5% பங்குகளை விற்பதன் மூலமாக ஓனர்ஷிப், அதாவது அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் யார் என்பது மாறப்போவது கிடையாது. அது என்ன அடிப்படையில இந்த போராட்டங்கிறது எனக்கு புரியல. அப்படியே விட்டாலும் அதை வாங்குறது மாநில அரசு தான்.
ஒன்னு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க பாத்துருப்பீங்க, கோல் இண்டியா நிறுவனத்துல 1% ஒரு இங்கிலாந்து கம்பெனி வாங்கி இன்னைக்கு அவன் வந்து இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். எதுவாக இருந்தாலும் விலை ஏற்ற முதல்லவோ எதுவாக இருந்தாலும் எங்களை கேட்டுதான் செய்யணுங்கிற 1% நிலைமைக்கே இதான் நிலைமை. இப்ப என்எல்சி நிறுவனத்துல 2.60 ரூபாய்க்கு நாங்க கரண்ட் கொடுக்கணும், அதிகபட்சமா இருக்கிற செகண்ட் டெர்மல்ல. பக்கத்துல இருக்கிற 0 யூனிட் தனியார் நிறுவனம் 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது பப்ளிக் செக்டராக தானே கொடுக்க முடியுதே.
இது போன்ற பொதுத்துறை பங்குகளை விற்பதன் மூலம் கிடைக்கின்ற மூலதனத்தை வைத்து புதிய நிறுவனங்கள் முதலீடு செய்வதற்கு உதவலாம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க
அது சரி, அது சரியில்லை. சரி சொல்லு. ஏன்னு சொன்னா, இது வந்து இந்த 466 கோடி வச்சு துறக்கிறது சும்மா, எனக்கு கிட்டத்தட்ட 1,000 கோடிக்கு மேல நாங்க வந்து வரியாக பங்காக நாங்க கொடுக்கறோம்.
தொழிற்சங்க தலைவர் வேல்முருகன். HSBC மற்றும் பார்க்லேஸ் போன்ற வங்கிகள் உரிய காரணம் கூறாமல் தமது கணக்குகளை மூடுவதால் தாமும் தமது வாடிக்கையாளர்களும் மிகுந்த பாதிப்புகளுக்கு உள்ளாவதாக பிரிட்டனில் இருந்து பல நாடுகளுக்கு பணத்தை அனுப்புவதற்கான சிறிய பணமறைமாற்று நிறுவனங்கள் குற்றம் சாட்டுகின்றன. இதுகுறித்து பிரிட்டனில் உள்ள பணமாற்று நிறுவனத்தின் சங்கங்களின் ஒரு உறுப்பினரான ரவி ரவீந்திரன் அவர்களிடம் கேட்டார் சீவகன்.
கொஞ்ச நாளைக்கு பின் நோக்கி பார்த்தோம்னா, HSBC வந்து மணி லாண்டரிங்ல வந்து பெரிய ஃபைன் ஒன்றை அமெரிக்காவுக்கு பே பண்ணாங்க. லிப்ரா கேண்டில்னு சொல்லி போட்டு பார்க்லேஸ் வந்து ஒரு பெரிய ஃபைனை வந்து பே பண்ணாங்க. அதன் அடிப்படையில வந்து அமெரிக்கன் அத்தாரிட்டி கிளியர் வார்னிங் எல்லா வங்கிகளுக்கும் கொடுத்துட்டாங்க. இதற்கு பிறகு இப்படி மணி லாண்டரிங் உலகத்துல எந்த நாட்டில் இது இன்வால்வ் ஆகினாலும் தங்களுடைய பேங்கிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணுவோம் என்று சொல்லிட்டாங்க. ஆனால் யூகேல இருக்கிற வங்கிகள் வந்து அவங்க வந்து சிம்பிளா வந்து மணி லாண்டரிங்கிறது காசு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, அத காரணம் காட்டி தங்களுடைய பிசினஸ்களை பாதுகாத்து கொள்றதுக்காண்டி இந்த அக்கௌண்டுகள் வச்சிருக்கிறவங்க எல்லாத்தையும் எந்த ஒரு ரீசனும் கொடுக்காமல் மூட பாக்குறாங்க.
எல்லா நிறுவனத்துக்கான கணக்குகளையும் மூடுகிறார்களா அல்லது குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கான கணக்குகளை மூடுகின்றார்களா? அப்படியானால் இதுக்கு என்ன காரணம்?
பெரிய நிறுவனங்கள் வைத்துக்கொண்டு ஒழுங்கா ரன் பண்ற சின்ன நிறுவனங்கள்ட அக்கௌண்டுகளை மூடுறாங்க. அதனால நிறைய மக்கள்கள் வந்து பாதிப்படைய போகிறாங்க.
எப்படியான மக்கள் பாதிக்கப்படுவாங்க?
எக்ஸ்பேட்ரியேட்னு சொல்லணும், இது இலங்கையருக்கு மட்டுமல்ல, நேபாளிஸ், இந்தியன்ஸ், ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், சோமாலியன்ஸ், பாகிஸ்தானிஸ் எல்லா வகையான மக்களும் பாதிக்கப்படுகிறாங்க.
சின்ன நிறுவனங்கள் என்று நீங்க சொல்ற நிறுவனங்கள் எல்லாம் வந்து சட்ட ரீதியாக இயங்குகின்றனவா?
இந்த நாட்டில் வந்து ஒரு மணி டிரான்ஸ்ஃபர் கம்பெனி இருக்க வேண்டுமென்றா அவங்க வந்து முதல்ல வந்து HMRC-ல ரெஜிஸ்டர் பண்ணணும். அவங்க மணி லாண்டரிங் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, அந்த சர்டிபிகேட் இருந்தா தான் இந்த இது நீங்கள் ரன் பண்ணலாம். அதே மாதிரி ரெண்டாவது நிறுவனம் ஃபைனான்சியல் கண்டக்ட் அத்தாரிட்டி, அது இன்னொரு ரெகுலேட்டர்ஸ், அவங்கள்ட்டையும் நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதே ஃபைனான்சியல் சர்வீசஸ் அத்தாரிட்டி தான் பேங்க்குகளையும் ரெகுலேட் பண்றாங்க. இது இல்லாமல் யூகே நாட்டில் வந்து வேற யாரும் இந்த பிசினஸ் செய்தா அது இல்லீகல். 350 நிறுவனங்கள் மெயின் ஆக்கல் மூடப்படுறாங்க. அந்த 350 நிறுவனத்துக்கும் தங்களுடைய நெட்வொர்க் இருக்கும், அந்த நெட்வொர்க்கோட அவங்களுடைய கஸ்டமர்ஸ்.
நேர்களே, ரவி ரவீந்திரன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களுடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம்.